සරෝජා සාවිත්‍රි පෝල්රාජ් ගරු ඇමතුමිය, ඔබතුමියට විනාඩි 13ක කාලයක් හිමි වෙනවා.
බොහොම ස්තුතියි මුලස්නාරූඪ ගරු මන්ත්‍රීතුමියනි. මුලින්ම මම මේ අවස්ථාව අද නොවැම්බර් මාසයේ 13 වෙනිදා අද විශේෂ දවසක් එකක් ලංකාවේ වැඩ කරන ජනතාවගේ අරගලයක් සිහි කැඳවන ඒ ඉල්මහ සමරුව දවසේ මට කතා කරන්න ලැබීම ගැන මම සතුටු වෙනවා. මොකද ඒ වැඩ කරන පන්තියේ ජනතාව නියෝජනය කරමින් මේ පාර්ලිමේන්තුවට ආපු කෙනෙක් හැටියට. අපි මේ අයවැය සාකච්ඡාව සිදු කරන මේ මොහොත වෙන විට අපි පසුගිය අයවැය ගැනත් කතා කරගෙන ඉස්සරහට යන්න පුළුවන් කියලා මං හිතනවා. විශේෂයෙන්ම අපි මේ දෙවනිවර අයවැය කියවීමේදී ප්‍රතිපත්තිමය රාමුව තුළ අපගේ රජයේ ආර්ථික උපාය මාර්ග ගැන සාකච්ඡාවක් කර ගැනීමට මම අදහස් කරනවා. ඒකෙදී රටක අයවැය ආදායම් වියදම් ගැන විතරක් නෙවෙයි, ආදායම් වියදම් මූලික සංරචක ගැන විතරක් පදනම් කරගෙන ලියවෙන ලියවිල්ලක් නෙවෙයි. ඒ ලේඛනය තුළේ රටේ ජනතාවගේ ජීවන තත්ත්ව දර්ශකවල දියුණුව, එවැගේම රටේ ආර්ථික සංවර්ධන ඉලක්ක, සමාජ හා සංස්කෘතික දර්ශකවල වර්ධනය වගේම රටේ ජනතාවගේ මූලික මිනිස් අවශ්‍යතා වගේම අයිතිවාසිකම් ගැනත් දැක්වෙන මිනුම් දණ්ඩක් බවට පත් වෙනවා. ඒ වගේම තමයි ඒ සියලු කාරණා ගැන ඉදිරි වර්ෂයට පුරෝකථනයකුත් ඒ තුළ තිබෙනවා. ඒ නිසා මේ 2025 අයවැය පසුගිය මේ ගතවෙමින් තිබෙන 2025 වර්ෂය වෙනුවෙන් අපි ඉදිරිපත් කරලා තිබුණු අයවැය ජනතා සුභසාධන ඉලක්ක කරගත්තු අයවැයක් හැටියට තමයි තිබුණේ. භෞතික සංවර්ධනය පදගම් කරගත් අයවැයක් බවට පත් වෙලා තිබුණා. හැබැයි 2026 අයවැය දේශීය නිෂ්පාදන බලගැන්වීම පදනම් කරගත්, ආර්ථික සංවර්ධනය හරහා ජීවන තත්ත්වයේ නගා සිටුවීම පදනම් කරගත්තු ආර්ථික සංවර්ධන ඉලක්ක කරා යන අයවැයක්. ඒක අපේ ජනාධිපතිතුමාගේ අයවැය කතාවේදී එතුමා ප්‍රකාශ කළා. මේ රට බාරගත්තෙම ආර්ථික පදනම දෙදරා ගිහින් තිබුණු මොහොතක. ආර්ථිකය කඩා වැටුණා කියනවට වඩා අන්නේ ආර්ථික පදනම දෙදරා ගිහින් තිබුණු මොහොතක කියන එක වඩාත් ගැළපෙනවා කියලා මම හිතනවා. ඒ වගේම මේක සරල වචනයක් නෙමෙයි. ආර්ථික පදනම දෙදරා ගියා කියලා කියන්නේම රටක සංවර්ධනයට තදබල පහරක්. වසර ගණනාවක් පුරා පැවති සියලු ක්ෂේත්‍රවල ආර්ථික අස්ථාවර බවක් තිබුණා. රාජ්‍ය මූල්‍ය අසමතුලිත බව වගේම ව්‍යුහාත්මක අකාර්යක්ෂමතාවය ඒ කාලවලදී තිබුණා. ඒ වගේම ඒ සියල්ලට ඒ කාලයේ පැවතිච්ච පාලනයේ දුර්වලතාවයන් මේකට හේතු වුණා කියලා අපි දන්නවා. ඒ අනුව මෙම නව දේශපාලන පරිවර්තනය සිද්ධ වෙලා අවුරුද්දක කාලයක් ඇතුලේ අපිට විශාල ජයග්‍රහණ ප්‍රමාණයක් අත්පත් කරගන්න ලැබුණා. අපි අවුරුද්දක කාලයකදී කරපු ඒ සංවර්ධන ක්‍රියාවලිය සරල නෑ. 2025 වසරේ පළමු භාගය තුළ ආර්ථිකයේ 4.8%කින් වර්ධනය වෙලා තිබෙනවා. උද්දමනයේ නැවත ධන අගයකට අවිල්ල තිබෙනවා. භාණ්ඩාගාර බිල්පත් පොලි අනුපාතිකය අඩු වෙලා මූල්‍ය ස්ථාවරත්වය ඇති වෙලා තිබෙනවා. විනිමය අනුපාතිකය ස්ථාවර වෙලා තිබෙනවා. විදේශ ප්‍රේෂණ ගලායම වැඩි වෙලා තිබෙනවා. දල නිල සංචිතය ඇමරිකන් ඩොලර් බිලියන 6ක් දක්වා වර්ධනය වෙලා තිබෙනවා. ආර්ථික ස්ථාවරත්වය මත විදේශ ආයෝජන ගලායම තව වර්ධනය වෙනවා ඇති කියලා අපි විශ්වාස කරනවා. ආර්ථික අර්බුදය හමුවේ රට ගලවා ගැනීම අපේ උපාය මාර්ගික සැලැස්ම ගුණේම එක රාජ්‍ය මූල්‍ය විනය. ඒ වගේම තමයි දෙවනියට විනිවිදභාවයෙන් හා වගකීමෙන් යුතු රාජ්‍ය මූල්‍ය කළමනාකරණය. ඒ වෙනුවෙන් අපි දේශීයව ආදායම් රැස්වීම ශක්තිමත් කරා. ආදායම් පරිපාලනය ඩිජිටල් කිරීම අපි ආරම්භ කරා. ඒ හරහා අපි පසුගිය 2025 වර්ෂය ජනතා සුභසාධනවලට මුල් තැන දෙන වර්ෂයක් ලෙස කටයුතු කරන්න අපි කටයුතු කරලා තිබෙනවා. මේ 2025 වර්ෂය ඉදිරි වර්ෂය තුලේ දේශීය කර්මාන්ත, දේශීය නිෂ්පාදන දිරිගැන්වීම, අපනයන ඉලක්ක හා ආයෝජන ඉලක්ක සපුරා ගන්න වර්ෂයක් බවටත්, එම සපුරා ගන්නා ආර්ථික ඉලක්කවල ප්‍රතිලාභ ග්‍රාමීය ජනතාව දක්වාම ගලා යාමේ ක්‍රමවේදය ශක්තිමත් කරන වසරක් බවටත් පත් කරන්න ප්‍රතිපත්තිමය කටයුතු සලසන වර්ෂයක් බවට අපි මේ අවුරුද්ද තීරණය කරලා තිබෙනවා. ඒ නිසා මේ 2026 අයවැයේ උපාය මාර්ගික අරමුණු හැටියට තිරසර සහ සැමට ප්‍රතිලාභ ලැබෙන ආර්ථික වර්ධනයක්, අපනයන විවිධාංගීකරණය මගින් ඉහළ ආදායමක් බලාපොරොත්තු වෙන, ණය තිරසර භාවය සහතික කරන, නිෂ්පාදන ආර්ථිකය ශක්තිමත් කරන, ග්‍රාමීය දිළිඳු බව තුරන් කරන, ඩිජිටල් කරණය ප්‍රවර්ධනය කරන වසරක් බවට පත්වෙනවා කියලා අපි කියනවා. ඒ වගේම අපි මේ වසර ඇතුළත 2026 වර්ෂයේදී වතුකම්කරුවන් සඳහා වැටුප් පැඩිවීම ලබා දීමට ඉතාමත්ම කනගාටුවෙන් මම දැනුම් දෙනවා. මොකද මේ වැටුප් ලබා දීමේදී මේක වරප්‍රසාදලාභී ජනතාවකට ලැබෙන තවත් වරප්‍රසාදයක් නෙමෙයි. මේ සමාජය තුළ අවවරප්‍රසාදිත ජනතාවකට මේ දිරිගැන්වීමක් සඳහා රුපියල් 200ක් රාජ්‍ය පාර්ශ්වයෙන් ලබා දීම පිළිබඳව ඒ නැගෙන චෝදනාව සහ විරෝධය ඇත්තටම ඉතාමත්ම ජනතා විරෝධී බව අපි මේ වෙලාවේ කියනවා. ජනතාවට ආදරය කරන විපක්ෂයකට එලෙස විරුද්ධ වීමට හැකියාවක් නැහැ. ඒ නිසා අපි දන්නවා ගංවතුර ආධාර ලබා දෙනවා, ආපදාන සහන ලබා දෙනවා, සහනාධාර බෙදෙනවා, ගොවි ජනතාවට සහනාධාර දෙවනවා, ධීවර ජනතාවට අපි සහනාධාර දෙනවා. ඒ වගේම මේ ජනතාවගේ ජීවන මට්ටම යම් තරමකට ඉහළට නංවන්නත්, ඒ වතු හාම්පුතුන් සහායම වතු හිමියන්ටත් මේ ජනතාවත් අතර තිබෙන ඇති වෙලා තිබෙන ඒ වැටුප් අරගලයේදී වැටුප වැඩි කර දීම සඳහා ඒ දිරිගැන්වීමක් සඳහා ඒ පැමිණීමේ සේවයට පැමිණීම දිරිගැන්වීමක් ඊටත් එහා ගිහිල්ලා ජීවන තත්ත්වයේ උසස් කිරීමක් සඳහා තමයි රජය පාර්ශවයෙන් දිනකට රුපියල් 200ක් ලබා දෙන්නේ. පැමිණෙන එක දිනකට රුපියල් 200ක්. ඒක නිසා දින 25ක් ආවත් 5000යි කියන්නේ දින 10ක් ආවොත් රුපියල් 10000ක් ඒගොල්ලන්ට දිනා ගන්න පුළුවන්කම තිබෙනවා. ඒක නිසා මේක රජය පාර්ශවයෙන් මේ සේවකයන්ට ලබා දෙන මේ වතුකම්කරු ජනතාවට ලබා දෙන විශේෂ අවස්ථාවක්. අපි හිතනවා මේක රජයක් හැටියට ගන්න පුළුවන් ඉතාමත්ම අගය කළ යුතු කාර්යයක්. නමුත් මේ වෙනකොට ඒකට එරෙහිව අධිකරණමය ක්‍රියාමාර්ග අල්ලස් කොමිසමට පැමිණිලි කිරීම දක්වා ගිහිල්ලා තිබෙන එක ජනතා විරෝධී කියන එක අපි කියන්නේ. ඒ වගේම තමයි රාජ්‍ය සේවක වැටුප් පැඩිවීම, විශ්‍රාම වැටුප් පැඩි කිරීම, කාන්තාවන් සවිවල ගැන්වීම සඳහා මිලියන 240ක් සහ අමතර මිලියන 200ක වෙන් කිරීමක්, විදේශීය ශ්‍රී ලාංකිකයන් සඳහා සහන ණයවට ණය පාසුකම් ලබා දීම, සහන පොලී ණය, ඒ වගේම තමයි විශ්‍රාම වැටුප් යෝජනා ක්‍රමයක්, ඒ වගේම තමයි සෞඛ්‍ය නගා සිටුවීම, අධ්‍යාපන සෞඛ්‍ය නගා සිටුවීම, ඒ වගේම විශ්වවිද්‍යාල සිසුන් සඳහා මහපොළ රුපියල් 10000ක් ලබා දීම වැනි කටයුතු සඳහා අපි 2026 වර්ෂයේ සංවර්ධන ඉලක්කවලට එහා ගිහිල්ලා සුභසාධන ඉලක්කවලටත් ගිහිලා තිබෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ මලයහම් ජනතාව වෙනුවෙන් නිවාස ඉදිකිරීම, ඉන්දියා ආධාර යටතේ වගේම අපේ රජය පාර්ශවයෙනුත් මේ සඳහා විශේෂයෙන්ම රජයෙන් නිවාස 2000කට මිලියන 4290ක වෙන් කිරීමක් මේ වෙනකොට අපි කරලා තිබෙනවා. நான் இந்த வேளையில் நான் குறிப்பிட விரும்புகின்ற முக்கிய காரணம் என்னவென்றால், நாங்கள் இந்த மக்கள் ஆணையுடை நாங்கள் ஒப்புக்கொண்டது அரசாங்கத்தில் நாங்கள் எடுத்த மாற்றமிகு அந்த நடவடிக்கை இட்டு எமதுக்கு பெருமைப்பட முடியும் என்றதை நான் முழுமையாக நம்புகின்றேன். அரசியல் கட்டமைப்பை நவீனமயப்படுத்துவதற்கும் மக்களை மையமாக கொண்ட ஆட்சி ஒன்றை தோற்றுவிப்பதற்கும் சட்ட ஒழுங்கை மீள நிலைநாட்டுவதற்கும் ஆட்சியை பலப்படுத்துவதற்கும் எமது பொருளாதாரத்தில் நாம் அடையும் வெற்றிகளை நாட்டில் அடிமட்டத்தில் வாழும் மக்கள் வரை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் என்றதை நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன். அதே போலவே தான் நான் கூற வேண்டியது, இந்த அரசியல் மறுசீரமைப்பின் காரணமாக ஒரு வருடம் என்ற குறுகிய காலப்பகுதிக்குள், மிக குறுகிய காலப்பகுதிகள் அரச நிதி பேரண்ட பொருளாதார மாற்றம் சமூக உறுதிப்பாட்டினை ஏற்படுத்த முடியும் என்றதை நாங்கள் முழுமையாக ஏற்படுத்தியிருக்கின்றோம், முழுமையாக நம்புகின்றோம். பொருளாதாரத்தில் எல்லா துறைகளிலும் ஏற்பட்ட பலமான வளர்ச்சியின் காரணமாக 2025 ஆண்டில் முதல் அரை ஆண்டு காலப்பகுதியில் எமது பொருளாதாரமானது 4.8 வீத வளர்ச்சியினை அடைந்துள்ளது. அது பல்வேறு நிறுவனங்கள் எதிர்கூறும் வகையில் கூட தாண்டிய பொருளாதார வளர்ச்சி என்பதை நான் குறிப்பிடுகின்றேன். 2022 ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட பொருளாதார வங்குரோத்து நிலை எமது நாட்டுக்கு ஒரு தசாப்த காலத்தை இலக்க செய்துள்ளதை நாங்கள் பார்த்தோம். அதை நாங்கள் சொல்லுவதாக இருந்தால், இந்த சமூக நீதி இழக்கப்பட்ட, சமூக நலன் குறி திட்டங்கள் வீழ்ச்சியடையப்பட்ட, மக்களுடைய பொருளாதாரத்தை தாக்கம் ஏற்பட்ட ஒரு வருடம் காலமாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அந்த பங்குரோத்து நிலைக்கு முன்னமே இருந்த அளவுக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு 10 வருடமாகும் என்பதை எதிர்கு கூறியிருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் மிகவும் பெருமையுடன் கூறுகின்றோம், இவ்வருட இறுதியாகும் போது அந்த வங்குரோத்து பொருளாதார நெருக்கடிக்கு முன்பு இருந்த நிலையுமே அடைய முடியும் என நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். சமூக பாதுகாப்பும் மனிதவள அபிவிருத்தியும் எமது கொள்கை அணுகுமுறைகளின் அடிப்படை நோக்கம் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். அதற்காக நாங்கள் அஸ்வசும நிகழ்ச்சி திட்டத்தை இச்சைப்படுத்தி விரிவாக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அதே போலத்தான் அந்த பயனாளிகளின் பட்டியல் 2026 ஆண்டுக்கு மீளாய்வுக்குட்படுத்தப்பட்டு அதே போன்ற முதியோர்களுக்கு, சிறுநீரக நோயாளிகளுக்கு கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவும் வகையில் மகப்புல புலமை பரிசில் மாணவர் கொடுப்பனவு அனைத்தையும் நாங்கள் அதிகரிக்க செய்திருக்கின்றோம். அஸ்வசும உதவித்தொகை பெறும் பயனாளி குடும்பங்களின் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்களையும் பாடசாலை உபகரணங்களையும் கொள்வனவு செய்வதற்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுது. அதே போலத்தான் இப்பணிகளின் நோக்கம் என்னவென்றால் பொருளாதார வளர்ச்சியின் பயன்களை உண்மையாகவே தேவையுள்ள மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பது முக்கியமான ஒரு அரசாங்கத்தின் கடமை என்றதை நாங்கள் நம்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் அரசு துறையை மறுசீரமைப்பு செய்வதற்கு, நவீனமயப்படுத்துவதற்கு தேவை உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அரசு ஊழியர்களின் சம்பளம் நாங்கள் 3 கட்டங்களில் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே 1 கட்டம் வழங்கியிருக்கின்றோம். அடுத்த கட்டத்தை 2026 ஆண்டில் நாங்கள் வழங்குகின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆளணியில் இருக்கின்ற பற்றாக்குறைகள் கட்டாயமான அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஆளணி சேர்ப்பது மட்டுமல்லாமல் நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். அரசு துறையை டிஜிட்டல் மயப்படுத்த உபாய வழிகளை தயாரிப்பதற்கு நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். அரசு துறையை மீளமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றதை நீங்கள் அனைவரும்
அறிவீர்கள்.
ஸ்துதி. அதே போலவே மக்களுக்கு உண்மையிலேயே சேவை ஆற்றக்கூடிய வினைத்திறன் மிக்க கவர்ச்சிகரமான ஒரு அரசு துறையை நாங்கள் நிறுவ வேண்டும் என்றதை நாங்கள் நம்புகின்றோம். எனவே தான் நான் சொல்கின்றேன், நீண்ட காலமாக போதைப் பொருட்களுக்கு, திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களுக்கு இரையான எமது பிள்ளைகளை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றதை முழுமையாக நம்பி அதற்காக நச்சு போதைப் பொருட்கள் வழங்கல் சங்கிலியை உடைத்தெறிது, அதே போல விநியோக வலையமைப்பினை பலவீனப்படுத்தி, கல்வி மற்றும் புனர்வாழ்வு நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்தி, தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகள் அடங்கிய செயற்திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று நாங்கள் கூறினோம். அதை நாங்கள் கட்டாயமாக உறுதிப்படுத்துவதற்காக எங்கள் அரசாங்கம் மூலோபாய நோக்கங்களை சில கொண்டிருக்கின்றன. அதாவது நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமாக நான் இந்த காரணங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த இலக்குகளை அடைவதற்கு முதலாவது வருடத்தில், அதாவது 2025 ஆண்டு வருடத்தில் நாங்கள் பலமான அடித்தளத்தை இட்டுள்ளோம். அந்த பலமான அடித்தளத்தின் நாங்கள் பெற்ற நன்மைகளாக எமது பொருளாதார வளர்ச்சி 2024 வருடத்தில் முதல் அரையாண்டில் காணப்பட்ட 4.6% இப்போது 4.8% வீதம் வரை அதிகரித்திருக்கின்றது. வேலையின்மை 2024 ஆண்டு முதல் காலாண்டில் காணப்பட்ட 4.5% தற்போது 3.8% வரை குறைந்திருக்கின்றது. அதே போலவே எமது பண்டங்களின் ஏற்றுமதி வருமானம் 8.5 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து 9.1 பில்லியன் வரை அதிகரித்திருக்கின்றது. தொழிலாளர்களின் நாங்கள் ஈட்டிக் கொள்கின்ற அந்நிய சிலாவணி நாங்கள் பார்த்தோம்னா தொழிலாளர்களால் அனுப்பப்படும் டாலர் 4.8 பில்லியனில் இருந்து தற்போது 5.8% வரை அதிகரித்திருக்கின்றது. நாங்கள் சுற்றுலா துறையில் நாங்கள் பெற்ற லாபங்கள், அதே போல ஈட்டிருக்கின்ற பணம், வருமான அதிகரிப்பு, அதே போலத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் மக்களுக்கு நாங்கள் வழங்கப்படுகின்ற நன்மைகளுக்காக எங்கள் அரசாங்கத்தின் அரச நிதி உபாய வழி என்னவென்றால் நாங்கள் சொல்கின்றோம், ஸ்திரமற்ற தன்மைக்கு பதிலாக எதிர்வு கூறும் ஆற்றலுடன், சலுகைகளுக்கு பதிலாக நியாயத்தன்மையுடன், குறுகிய கால நன்மைக்கு பதிலாக நீண்ட கால சுபீட்சமும் மறுசீரமைப்பும், அதே போல நாங்கள் மீள் நிறைவு பெறக்கூடிய வகையிலான இறைமை மிக்க சுபீட்சம் நிறைந்த நாட்டொன்றை கட்டியெழுப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். அதுக்காக வேண்டி முதலீட்டு அனுகூலமான சூழலை உருவாக்குதல், இலங்கையின் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கு, அதே போலவே எங்களுடைய விவசாய பெறுமதி சங்கிலியை அபிவிருத்தி செய்தல், சுற்றுலா தொழில்துறை அபிவிருத்தி, கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்ச்சியான நிகழ்ச்சி திட்டம், அதே போலவே நாங்கள் மகளிர் வலுவூட்டல், தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தர அபிவிருத்தி, சம்பள உயர்வு மட்டும் போதாது என்றதை நான் முழுமையாக நம்புகின்றேன். சம்பள உயர்வு மட்டுமில்லை, வீடு வசதிகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வு தர அபிவிருத்திக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். அதே போல வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சலுகைகள் வழங்குதல் போன்ற அனைத்தின் ஊடாக நாங்கள் இந்த நாட்டை உறுதியான நிலைப்பாடான அவ்வாறான ஒரு நிரந்தரமான ஒரு அபிவிருத்தியை பாதிக்கு நாங்கள் கொண்டு வருவோம். அவசான வசன் மம கேமதி அப்பி மேராட்டை வலாபுரத்து என சமஸ்த சங்வர்தனை மனத்தம் அப்பிக்கு என்ன ஏ ஸ்திரசார சங்வர்தனை லபாகண்ண சிங்கள தமிழ் முஸ்லீம் சேலுத நாட்டம் சிங்கள தமிழ் முஸ்லீம் அனைவருக்குமே சுபிட்சமாக வாழக்கூடிய, நிம்மதியாக வாழக்கூடிய, அடிப்படை உரிமைகள் பேணக்கூடிய வகையிலான வாழக்கூடிய ஒரு நாடு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதில் எவரும் எவருக்கும் அனுதாபம் காட்ட தேவையில்லை. அனுதாபம் என்ற அடிப்படையில் நாங்கள் வாழ விருப்பம் இல்லை. ஏனென்றால் சுயமரியாதையுடன் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது அனைவருக்குமே முக்கியமானது. ஆகவே தான் அவ்வாறான சுயமரியாதை கொண்ட ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு முழுமையான அட்பிடிப்புடன் செயற்படுகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்றோம் என்றதை கூறி, அவ்வாறான பொருளாதார சமத்துவமும் நீதியின் நியாயத்தன்மையும் சமமான உரிமைகள் பெறக்கூடிய சூழலும் உருவாகும் ஒரு நாட்டுக்காக முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம், இணைந்து செயற்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அவஸ்தாவலபாதி மபிலி மந்த ஸ்தூதி வந்தனும்
ஸ்தூதியோபுதுமியே.